எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சம்சார சாகரம். சாகரம்னா கடல்னு அர்த்தம். சம்சார சாகரம்னா குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னு அர்த்தம். இப்போ ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு குடும்பத் தலைவர், அவருக்கு வந்து மாதம் 100,000 ரூபா சம்பளம் வருது. அவருக்கு ஒரு மனைவி, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், இதுதான் அவங்க ஃபேமிலி செட்டப்பு. ஆனால் அந்த மாதத்தில் 20ஆம் தேதி வந்ததுனாவே போதும், ஒய்ஃபோ பொண்ணோ பையனோ செலவுக்குன்னு கேட்டால் கையில் காசு இல்லை அப்படின்றாரு. அடுத்த மாதம் சம்பளம் வரட்டும் அப்படின்றாரு. அப்போ ஒய்ஃபு குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுனோ, அப்பா 100,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அப்போ கூட 20ஆம் தேதி வரும்போது குடும்பத்தில் வறட்சி வந்துடுதே, அது புரியல. அப்போ எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க அப்பாவை, குடும்பத் தலைவரை, என்ன ஆகுது காசு அப்படின்னு. அப்போ குடும்பத் தலைவர் முடிவு பண்ணுறாரு, இதை எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவங்க வந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு நோட் புக் எடுத்துக்கோ, சண்டே நம்ம ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிடலாம், உன்னோட வேலை என்னென்னா சர்ச்சுக்கு எத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீ எடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லோரும் சர்ச் அந்த மாதம்லாம் முடிஞ்ச வீட்டுக்கு போவாங்கள்ல, எத்தனை பேர் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கணும், அது மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போது இவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க மனைவிக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி புரியாத விஷயம் என்னென்னா, சர்ச்சில் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இவர் மாத கணக்கு வழக்குக்கும் என்ன சம்பந்தம் புரியல. இருந்தாலும் அப்பா சொல்கிறாரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு பையன் போய் பண்ணுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்து கணக்கு கொடுக்குறான், எவ்வளோ பேரா சர்ச்சுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 600 பேர் வந்தாங்கப்பா அப்படின்னு பையன் கணக்கு கொடுக்குறான். சூப்பர், எவ்வளோ பேர் சர்ச்சிலேருந்து கிளம்பி போனாங்க நீ கணக்கு வச்சுருக்கியான்னு பார்த்தா 400 பேர் கணக்கு சொல்கிறான். அப்போ அப்பா கேட்குற, பாக்கினா 200 பேர் என்ன இனியும் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்படி இல்லைப்பா, என்னால் கரெக்டாக கணக்கு போட முடியல கிளம்பி போனது, ஏன்னா வரும்போது ஃபேமிலியாக உள்ளே வராங்க, அப்போ 2-3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, கணக்கு ஈஸியாக போட முடிஞ்சுது. ஆனால் சர்ச்சு மாஸ் முடிஞ்சோன்னு எல்லாம் கும்பல் கும்பலாக போனாங்க, ஒரு டீம் ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் ஒன்றா போகும்போது இந்த சைடு போகும்போது இந்த சைடு விட்டுட்டேன், அந்த சைடு போகும்போது இந்த சைடு விட்டுட்டேன், எனக்கு கரெக்டாக அது எடுக்க முடியல அப்படின்னு. அப்போது அந்த அப்பா சொல்கிறாரு, எனக்கு 100,000 ரூபா சம்பளன்றது மாதம் 1ஆம் தேதி கிடைக்குது, அது எல்லாருக்கும் தெரியும், அது 1ஆம் தேதி வருதுன்னு தெரியும். ஆனால் செலவு அப்படி வர்றது இல்லை, ஒரே நாளில் அம்மாவுக்கு செலவு, பையனுக்கு, பொண்ணுக்கு, எனக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அப்படியே செலவாகுது. இந்த செலவு வரும்னு தெரியாது, டெய்லி செலவாகுது, 4 பேருக்கு செலவாகுது இல்லை 1ஒருத்தருக்கு செலவாகுது. ஏற்கனவே ஓவர் அடிச்சிருக்குல்ல, வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், பால் காசு கட்டணும், இப்படி டெலிஃபோன் பில்லு கட்டணும், இன்டர்நெட் பில்லு, அப்படி நிறைய செலவு இருக்குல்ல குடும்பத்துக்கு. இது செலவுகள் வந்து எப்படி எல்லோரும் கிளம்பி போகும்போது கும்பல் கும்பலாக போகிறாங்களோ அது மாதிரி ஒரே டைப்ல டப்ப டப்ப டப்பட்டும் பாக்கெட்டில் இறங்கி போயிடுது, அப்படி தான் நமக்கு வந்து 20ஆம் தேதிக்குள்ளே காசு இல்லாமல் போயிடுது அப்படின்னு அந்த குடும்பத் தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போது என்னோடய குடும்பம் எடுத்துக்கோங்களேன், நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போனாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வெக்கேஷன் வரும் தெரியுமா, அந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, ஸ்கூல் லீவ் விடுறதே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கெல்லாம் அது வந்து ஒரு ஜெயில் மாதிரி. அப்படின்னா என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 4:30 வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும் போகிற நாட்களில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ வெக்கேஷன் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஜெயில் மாதிரி, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். வெக்கேஷன் 4:30 மேலே வந்து கதவை திறந்து விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் விளையாடி ஒரு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்தாகணும். அப்போது அப்பா அம்மா 2 பேருமே வேலை போனதுனால எங்களுக்கு வெக்கேஷன்லாம் வந்து ஒரு ஜெயில் மாதிரி தான் நான் அனுபவம் பண்ணேன். எனக்கு ஒரு 11th 12th படிக்கும்போது ஒரு தாட் என்னென்னா, நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம மனைவியை வேலைக்கு அனுப்பக்கூடாது, ஏன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போனதுனால தானே நாங்கள் ஜெயில் மாதிரி இருந்தோம். இன்றைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து நான் வந்து அந்த மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சதே கிடையாது. ஒய்ஃப் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தான், ஆனால் அவங்க வந்து சொந்தமாக பண்ணுறாங்க, அதாவது அவங்களுக்கு போக வேண்டிய நாட்களுக்கு போவாங்க. இப்போ எனக்கு நான் எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னது ஒரே விஷயம் என்னென்னா, குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது நீ வீட்டில் தான் இருக்கணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ வந்து ஸ்கூல் டைம் வந்து காலம்பரை 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நீ வேலைக்கு போய்க்கலாம். 8 மணிக்கு முன்னாடி காலம்பரை 7 மணிக்கு யாரோ பேஷண்ட் கூப்பிட்றாங்கன்னா போகக்கூடாது, 5 மணிக்கு மேலேயும் நீ பேஷண்ட்டை பார்க்கக்கூடாது. இதுதான் வீட்டில் இருக்கும், அதாவது குழந்தைங்களுக்கு அம்மா கூட இருக்கணும். ஏன்னா இது என்னோடய பாடம், எனக்கு வந்து எங்கள் அம்மா கூட இல்லை, அவங்க வேலைக்கெல்லாம் போனதுனால இல்லையா. ஸோ இது நான் மாற்ற வேண்டியிருக்கு, நான் மாற்றியிருக்கேன். ஒரு ஒரு குடும்பத் தலைவரும் என்ன பண்ணணுன்னா, எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல, தன்னுடைய குழந்தைங்களுக்கு அது ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்றது குழந்தைங்களுக்கு தெரியணும்ல. அப்போது எந்த குடும்ப தலைவரும் என்ன பண்ணணும்னா, தன்னோட குழந்தைங்கக்கிட்ட எனக்கு இந்த வருமானம் வருது, இந்த வருமானம் வர்றதுக்கு நான் இந்த மாதிரியெல்லாம் வேலை கம்பெனியில் பண்ண வேண்டி இருக்குது, இதை வச்சு தான் அவங்கள படிக்க வைக்கிறேன், இதை வச்சு தான் அவங்கள வளர்க்குறேன் அப்படின்னு எடுத்து சொல்லணும். குழந்தைங்களுக்கும் புரியணும் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களும் நாளைக்கு படித்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆகும் இல்லையா. அப்போ அப்பான்றவர் எப்படி இந்த ஃபேஸை தாண்டி வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்பா அம்மாவோட கஷ்டம் என்ன. பாருங்களா, எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு பசங்க நாங்கள், எனக்கு ஒரு அக்கா ஒரு தம்பி. எங்கள் அப்பாக்கெல்லாம் பெரிய வருமானம்லாம் கிடையாது, அவருக்கு வந்து நாலு டிஜிட்டில் தான் சம்பளமே இருந்தது. ஆனால் எங்களையும் வளர்த்தார், ஒரு சொந்த வீடு கட்டினார், மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார் எங்கள் அப்பா. இப்போ எனக்கு ரெண்டே ரெண்டு குழந்தை தான், ட்வின்ஸ் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து 1000 ரூபா ஃபீஸ் கட்டினா இப்போ மாதம் வருஷம் நம்ம லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதிக்கு நான் ஒரு 16000 ரூபா ஃபீஸ் கட்டினோம். இந்த ஜூலையில் கட்டினோம், அப்புறம் செப்டம்பரில் இதே 16000 கட்டினோம், திருப்பியும் நவம்பரில் ஒன்று கட்டினோம். அது கட்டினா அந்த 10th ஸ்டாண்டர்டு போர்ஷன் முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் மட்டுமே ரெண்டு குழந்தையும் சேர்த்து நான் கட்டுற ஃபீஸ் மட்டும் 1.5 லட்சம் ரூபா. யூனிஃபார்ம் செலவு வேறு, பேக் வாங்கி கொடுக்கறது வேறு, வேறு ஏதாவது அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த செலவெல்லாம் வேறு தான். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்டுக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போது நமக்கு வர ஒரு பெரிய ஒரு சேலரி, ஏதாவது ஒரு வருமானம் வருதுன்னா பெரிய செலவு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டுறதுக்கு, இதுக்கப்புறம் வந்து காலேஜ்லாம் நினச்சி பார்க்கணும் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ இப்படி சேலஞ்செல்லாம் இருக்குது. இப்போ அடுத்த சேலஞ்ச் என்னென்னா, ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, முடியுமான்னு செக் பண்ணணும். அதாவது 11th 12th இவங்க படிக்கிற ஸ்கூலில் எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 4 லட்சம் ரூபான்னு சொல்லி 11th கேட்டுட்டோன்னா 11th 12th ஃபீஸ் அது, 12th முடிஞ்சோடனே அந்த காசை திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது அவங்க என்னென்னா அது ஸ்கூல் கட்டுவாங்க, அவங்க பேங்க்லேருந்து கடன் வாங்கி கட்டுறதுக்கு பதிலாக இது ஒரு டெபாசிட் மாதிரி யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 1.5 லட்சம் ரூபா நான் ரெண்டு குழந்தை சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது 11th 12th வந்து ஒரு வேளை ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் 1 லட்சம்னா 2 லட்சம் ரூபா கட்ட வேண்டி இருக்கும். ஆனால் 4 லட்சமாக கட்டுறதுனால அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுனால அவங்க ஸ்கூல் கட்டுவாங்க, வேறு ஏதாவது பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் எடுப்பாங்க, அதில் பண்ணிவிடுவாங்க. ஆனால் முடிஞ்ச உடனே அந்த காசு நமக்கு திரும்ப வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கப்புறம் காலேஜ் போவாங்களா, அதுக்கு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோடய முயற்சி இல்லைன்னா, இப்போ 10th தான் போயிருக்காங்க, 11th இந்த அமௌண்ட் எப்படியாவது ரெடி பண்ண முடியுமா, இருந்தால் ஏதாவது கிடச்சிதுன்னா கூட நம்ம யார் உதவுனாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடலாம். ஸோ அவங்க கொடுத்தாங்க, சும்மா பேங்க் பேலன்ஸாக இருந்ததுன்னா எப்படியும் ரொட்டேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஒரு நன்கொடை கொடுத்த மாதிரியும் இருக்கும், நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுத்த மாதிரியும் கணக்கு இருக்கும், நம்ம குழந்தைங்க 2 வருஷம் படித்த மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் மண்டியில் ஓடுது, யோசிச்சுதான் இருக்கும், சரியா. ஸோ இந்த சம்சார சாகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல என்ன சொல்ல வரோம்னா, வருமானம் நான் சொல்கிறது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாளில் வருது, பாக்கி 30 நாளும் செலவு தான். எல்லா செலவும் சந்தோஷமான செலவு தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியணும், மனைவிக்கும் தெரியணும், குழந்தைங்களுக்கும் தெரியணும், குடும்பத்தலைவருடைய கஷ்டம் என்ன, எவ்வளோ வருது, எப்படி செலவாகுதுன்னு. அப்போது எல்லாருமே பிளான் பண்ணி செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது காசு கொஞ்சம் மிச்சமாகும், அந்த சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.